வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
இன்றை தீனம் உன்னருள் இதுவா சோதனைகளை வென்று பேயுலகுடல் பண்ணும் போர்களுக்கதிர் நின்று ஜீவ பாதையில் இன்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை திறக்க என கழித்து சிந்தை தீனமுள்ளருள் இதுவா.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்னும் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிப்பதை குறித்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் செப்பனியா 3:2 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:2. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அந்த நகரம் தேவனுக்கு கீழ்ப்படியாததாக காணப்பட்டது. அது எந்த நகரம்? அதுதான் எருசலேம் நகரம். இந்த நகரம் தேவனுடைய சத்தத்தை கேட்டது, ஆனாலும் அவருக்கு கீழ்ப்படியாமற் போயிற்று. அது மட்டுமல்ல, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வாசிக்கிறோம். தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பினார். 185,000 அசீரியர்கள் எருசலேமின் மதில் சுவருக்கு அப்பாலே நின்று அவர்களை அந்த அளவிற்கு பயமுறுத்தினார்கள். இதை குறித்து நீங்களும் 2 Kings 18:19 வாசித்து பார்க்கலாம். இந்த எருசலேமின் ஜனங்கள் பாதி நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். தேவன் நியாய தீர்ப்பை கடந்து போக பண்ணினார். ஆகவே அவர்கள் பாதி நியாய தீர்ப்பைத்தான் அனுபவித்தார்கள். இதனால் அவர்கள் ஒருவேளை பாடத்தை கற்றுக்கொண்டு தேவனிடத்திலே பரிபூர்ணமாய் திரும்பியிருப்பார்கள் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும். இல்லை பிரியமானோர்களே, அவ்வாறு அவர்கள் திரும்பவில்லை. இதேபோன்று அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள் வழியாக கடந்து போகிறார்கள். ஆனாலும் தேவன் ஏன் இதை நமக்கு அனுமதித்தார் என்ற பாடத்தை அவர்கள் அநேகர் ஒருபொழுதும் கற்றுக்கொள்கிறதில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தமக்கு சொந்தமானவர்களுக்கு நடக்க அனுமதிப்பதில்லை. மீண்டும் கூறுகிறேன், ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தமக்கு சொந்தமானவர்களுக்கு நடக்க அனுமதிப்பதில்லை. இந்த நகரமும் நம்மிலே அநேகரைப் போல கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நகரம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக அது கர்த்தரை நம்பவில்லை என்று பார்க்கிறோம். இந்நகரம் தேவன் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் கொள்ளாமல் வேறொன்றை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது. நவீன இஸ்ரவேல் தேசம் தனது 20 விழாவை கொண்டாடிய பொழுது அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை இவ்வாறு எழுதி வெளிப்படுத்தினார்கள். அது என்ன தெரியுமா? அறிவியல் இந்த தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரும் என்று எழுதினார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மேசியா சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவரால் மாத்திரமே சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் வேதம் சொல்லுகிறதை நம்பவில்லை. அவர்கள் அறிவியலை நம்பினார்கள். அந்த 20 விழாவிற்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டது. அப்பொழுது அறிவியல் சமாதானத்தை கொண்டு வரவில்லை. அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடு போன்ற நாடுகளும் அங்கே சமாதானத்தை உருவாக்க இயலவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்றும் பார்க்கிறோம். எருசலேம் தேவனிடத்தில் திரும்பி அவரோடு ஒப்புரவாகவில்லை. இன்றும் கூட மனிதர்களில் அநேகர் தேவனை பார்த்து ஓடவில்லை. மாறாக அவரை விட்டு எவ்வளவு விரைவாக ஓட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஓடிவிடுகிறார்கள். அது அவர்களுக்கே இழப்பு என்பதை அறியாது ஓடுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் தேவனிடத்திலே கெட்டிச் சேர்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். செப்பனியா 3:3. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். இப்பொழுது தேவன் இஸ்ரவேல் தேசத்து அந்நாட்களின் தலைவர்களை குறித்து பேசுகிறார். நாம் நியாய தீர்ப்பை குறித்து பேசும்பொழுது அந்த தேசத்து தலைவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டியது அவசியம். எருசலேமின் தலைவர்கள் கர்ச்சிக்கிற சிங்கங்களைப் போல அதிகமாக சத்தமிட்டார்களே ஒழிய வேறொன்றும் செய்யவில்லை. அவர்கள் மக்களுக்கு இதை செய்துவிடுவோம் அதை செய்துவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் செயலிலே ஒன்றும் காணப்படவில்லை. ஆகவே அவர்களை பார்த்து அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அதன் நியாயாதிபதிகள் ஓநாய்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இங்கே ஓநாய்க்கு மற்றொரு அர்த்தத்தை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த சிந்தனையை இந்த வசனத்திலே தருகிறார். இந்த நியாயாதிபதிகள் இரவும் பகலும் வேலை செய்ய தயாராயிருந்தார்கள். அது மக்களுக்காக அல்ல, அவர்களுடைய சுய லாபத்திற்காகவே. அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் என்று வாசிக்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் தங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறுகிறார், மக்களின் நியாயாதிபதிகளான இவர்கள் திருப்தி செய்ய முடியாத பொருளாசையால் நிரம்பியிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கொடிய பசியினால் எல்லாவற்றையும் ஒரே வேளையிலே விழுங்கிவிடக்கூடியவர்களைப் போல காணப்பட்டார்கள். அவர்கள் காலை வரையிலும் எதையும் விட்டு வைக்கவில்லை என்று இதற்கு விளக்கம் கூறுகிறார். இன்றும் கூட பொது சேவையிலே வேலை செய்கிற அநேகர் இந்த விதமாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவோம் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் தங்களுக்கே உதவி செய்து கொள்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை ஒரு பொது பணியிலே வைத்திருப்பார் என்று சொன்னால், பணி செய்யவே ஆண்டவர் உங்களை அங்கே அழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட எந்த பிரதிபலனையும் பாராமல் நீங்கள் கர்த்தருக்காக அந்த பணியை நிறைவேற்றுங்கள். மக்களுடைய தேவை சந்திக்கப்படுவதற்காக பாடுபடுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் இதற்கு மாறாக சுயநலத்தோடு பணி செய்கிறவர்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். யூதா தேசம் தேவனுடைய வார்த்தையை உடையதாக இருந்தது. இன்றும் கூட உலகத்தில் உள்ள அநேக தேசங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே யூதாவிற்கு சொன்ன காரியம் இன்று உலகத்தில் உள்ள அநேக தேசங்களுக்கு அப்படியே பொருந்துகிறதாய் இருக்கிறது. இன்று தேவன் பரலோகத்திலிருந்து பேசினார் என்றால் இதே வார்த்தையைத்தான் நம்மை பார்த்தும் பேசுவார். சபனியா 3:4 வசனம், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே மக்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு மன இயல் தத்துவத்தை இணைத்துக் கொடுத்தார்கள். எவ்வாறு கசப்பான மாத்திரையை தேன் கலந்து கொடுக்கிறார்களோ அதே போல வேதத்தோடு அவர்கள் பல காரியங்களை கலந்தார்கள். இவ்வாறே இந்திய பிரசங்கங்களும் காணப்படுகிறது. அவர்கள் நியாய தீர்ப்பை குறித்தோ அல்லது பாவிகள் இயேசுவிடத்திலே வரவேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்தோ சொல்ல மாட்டார்கள். எந்த நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை உள்ளவர்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது இவர்கள் ஆவிக்குரிய காரியத்திலேயும் சமய காரியத்திலேயும் பெருமை கொள்ளுகிறவர்கள். நீங்கள் மத்தேயு 23 வாசித்து பாருங்கள். தேவன் மாறியிருக்கிறாரா? இல்லை. அங்கே மத தலைவர்களை இயேசு கண்டனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி என்று வாசிக்கிறோம். இது ஒரு பயங்கரமான காரியமாகும். அவர்கள் எவ்வாறு பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்? அவர்கள் பரிசுத்தமானதை உலகத்தார் மத்தியிலே மதிப்பிழக்க வைத்ததின் மூலம் இப்படி செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்கள் ஆலயத்தின் மீது பரிசுத்த ஸ்தலத்தின் மீது அவமரியாதையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே இதே காரியம் நடைபெற்றது. ஏலி அப்பொழுது ஆசாரியராக இருந்தார். அப்பொழுது மக்கள் தேவ பக்தியை தேவ ஆலயத்தை மதிக்கவில்லை. இன்றும் திருச்சபை இவ்வாறே மாறிக்கொண்டிருக்கிறது. சபையானது சமுதாயத்திலே தன்னுடைய மதிப்பை இழந்துவிட்டது. நாம் சபையை பரிசுத்தமானதாக தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மக்களுக்கு காண்பிக்காத வரை சபை மதிப்பை பெறுவது கடினம். அருமையானவர்களே, தேவன் வாசம் பண்ணுகிற சபையை பரிசுத்த குலைச்சலாக்காதீர்கள். உங்கள் நடத்தையால் தேவ நாமத்திற்கு தூஷணம் கொண்டு வராதிருங்கள். அது மட்டுமல்ல, வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் வேதத்திற்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறதில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் உபதேசத்தை விட்டுவிட்டதின் மூலம் அநியாயம் செய்தார்கள். இங்கே வேதம் என்பது முழு தேவனுடைய வார்த்தையையும் குறிக்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது செப்பனியா 3:5 வாசிப்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். தேவன் அநியாயம் செய்வதில்லை. தேவனுடைய ஜனங்கள் தீமை செய்யும் பொழுது தேவன் அதற்கு ஒன்றும் செய்யாத பொழுது அதாவது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும்பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொண்டது போல தோன்றும். ஆனால் தேவன் அதற்கு எதிராக நியாயம் தீர்க்கும் நோக்கமுடையவராக இருப்பதாக சொல்கிறார். தேவன் தீமையோ அநியாயமோ செய்வதில்லை. அது மட்டுமல்ல, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று வாசிக்கிறோம். அநியாயக்காரன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு இதை குறித்து வெட்கமே ஏற்படுகிறதில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டும் அதை குறித்து நீங்கள் வெட்கமோ பயமோ துக்கமோ இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவ பயம் இல்லாமல் துணிந்து பாவத்திலே வாழுகிற ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது 6-8 வரை எதிர்காலத்திலே வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தை குறித்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். செப்பனியா இதை கர்த்தருடைய பெரிய நாள் என்று கூறுகிறார். செப்பனியா எருசலேமில் ஆரம்பித்து இறுதி நாட்களில் உள்ள உலகின் தேசங்களை குறித்து பேசுகிறார். இது அர்மகதான் ஆகும். இந்த யுத்தம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருவதோடு முடிவிற்கு வரும். செப்பனியா 3:6 பாருங்கள். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின, அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன், அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. பிரியமானவர்களே, முன்பு இருந்த அநேக சிறந்த கலாச்சாரங்கள் இன்று அழிந்து காணப்படுகின்றன. அதில் ஒன்று ஓஸ்டியா என்பது. இது ரோமானியர்களின் விளையாட்டு மைதானம். இது ரோமாபுரியிலிருந்து 15 மைல் தொலைவிலே உள்ளது. ஆனால் இது பெயர் பெற்றதாக விளங்கவில்லை. ரோமாபுரி பின்னால் முன்னேறி வரும்பொழுது இதுவும் பெயர் பெற்று விளங்கும். இது சுற்றுலா பயணிகளை கவருகிறதாய் இருக்கும். இது ரோமாபுரியின் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்தை பார்க்கும்பொழுது அவ்வளவு பாழாக கிடக்கிறது. இந்த நகரம் அவ்வளவு பெரிய நகரமாக காணப்பட்டது என்று வியக்கும் அளவிற்கு அழிந்து போன நிலையிலே காணப்படுகிறது. ஆம், அவ்வளவு பெரிய நகரமாக இருந்தது இன்று சின்னா பின்னமாக குப்பை மேடாக கிடக்கின்றது. அவருடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன் என்று தேவன் சொன்னது போலவே இந்த தேசத்தை அவர் பாழாக்கிவிட்டார். இன்றும் கூட சில பகுதிகளை தேவன் நியாயம் தீர்த்து அதை பாழாக்குவார் என்று சொல்லும்பொழுது நம்மால் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார், பாழாக்குவேன் என்று சொன்னால் பாழாக்குவார். செப்பனியா 3:7 பாருங்கள். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ எச்சரிப்பு எல்லாம் வீணாய் போயின. அதற்கு அவர்கள் செவி சாய்க்காமல் போனார்கள். இறுதியிலே இது அவர்கள் மீது கர்த்தருடைய பெரிய நாளை கொண்டு வருகிறதாகிவிட்டது. இது இறுதியிலே பூமியின் மீது இனிமேல் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பாகும். செப்பனியா 3:8 ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நியாய தீர்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அநேக ஜனங்கள் நம்பாவிட்டாலும் உலகமானது நியாய தீர்ப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக உலகத்திற்கு வரும்பொழுது இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். இது மகா உபத்திரவ காலத்தோடு ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது முடிவுறுகிறதாய் இருக்கும். செப்பனியாவின் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே இதுவரைக்கும் இருளான பகுதியாக நமக்கு காணப்பட்டது. தொடர்ந்து 9 நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறோம். அதாவது அவர்களுக்காக காத்திருக்கும் ஆசீர்வாதங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். செப்பனியா புத்தகத்தை பொறுத்தமட்டிலே புயல் ஓய்ந்து விட்டது. இந்த புத்தகம் அந்தகாரமான எச்சரிப்புகளோடும் நியாய தீர்ப்பை குறித்து அறிவிக்கிறதாகவும் ஆரம்பமாகின்றது. இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி எருசலேம் நகரத்தை குறித்த நியாய தீர்ப்பை கூறுகிறது. இதை வாசிப்பதற்கே நமக்கு பயமாக இருக்கிறது இல்லையா? நாம் மகா உபத்திரவ காலத்தை குறித்த ஓவியத்தை இதிலே காணும் வேளையிலே தேவன் எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்ப்பதையும் இறுதி நாளிலே அவற்றை எருசலேமிற்கு எதிராக கொண்டு வருகிறதையும் நாம் பார்க்கும்பொழுது அது பயப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சகரியா 14 அதிகாரம் 1-3 வரையுள்ள வசனங்களிலேயும் நாம் இதை குறித்து வாசிக்க முடியும். நாம் செப்பனியாவின் புத்தகத்திலே இரண்டு விதமான நியாய தீர்ப்புகளை குறித்து பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது எப்பொழுதுமே சிக்ஷையாய் இருக்கிறது. எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனத்திலே பார்ப்பது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷிக்கிறார், அதாவது பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துகிறார். இதனை அடுத்து அவர் தன்னை விசுவாசியாதவர்களையும் நியாயம் தீர்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த சிறிய புத்தகத்திலே நாம் நியாய தீர்ப்பை குறித்த இப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தையே பார்க்கிறோம். இந்த செப்பனியா புத்தகம் சுனாமியையும் நிலநடுக்கத்தையும் புயலையும் வெள்ளத்தையும் ஒன்றாக சேர்த்தது போல் இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை வெறுக்கிறார் என்றும் அவர் மனித குலத்தையே வெறுக்கிறார் என்றும் ஒருவேளை நினைக்கக்கூடும். அவர் ஒரு கொடூரமானவர் என்றும் கொடுமை மிக்கவர் என்றும் பழிக்கு பழிவாங்கும் தன்மை உள்ளவர் என்றும் நீங்கள் ஒருவேளை முடிவிற்கு வரலாம். அவர் ஒரு இரக்கமற்றவர் என்றும் உணர்வே இல்லாதவர் என்றும் கூட நினைக்க தோன்றலாம். இருந்த போதிலும் நாம் இந்த புத்தகத்தின் அறிமுக பகுதியிலே பார்த்த கதை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மனிதர் இரவு வேளையிலே ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டிலிருந்து ஓடுகிறார். இதை பார்க்கும்பொழுது அவர் பிள்ளையை கடத்தி கொண்டு போவது போல தோன்றும். பின்னர் இந்த குழந்தையை எடுத்து வந்தவர் மற்றொருவரிடத்திலே கொடுக்கிறார். அவர் குழந்தையை வயிற்றிலே கத்தியை கொண்டு கீறுகிறார். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அது நமக்கு பயமூட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த முழு கதையையும் அறிந்த பிறகே அதை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த குழந்தையை தூக்கி வந்தவர் யாருமல்ல, அந்த பிள்ளையின் தகப்பனார். அவருடைய குழந்தைக்கு குடல் வால்வு நோய் பிரச்சனை இருந்தபடியினாலே அந்த இரவு வேளையிலேயே தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடிச் சென்று தன்னுடைய பிள்ளையை மருத்துவர் கையிலே கொடுக்கிறார். அவர் அறுவை சிகிச்சை செய்து பிள்ளையை காப்பாற்றுகிறார். இவை எல்லாமே அன்பினாலேயே செய்யப்பட்டது. இன்றும் கூட நம்முடைய பெரிய மருத்துவராகிய தேவன் தமக்கு சொந்தமானவர்களை, தாம் நேசிக்கிறவர்களை அறுவை சிகிச்சை செய்யும் மேஜையிலே கொண்டு வைக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் போதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படாதவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுதும் அல்லது அவர் தமக்கு சொந்தமானவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் வாழும் இந்த உலகத்தின் மீது ஒரு நாளிலே இறுதி திரை வரும் என்பதிலே சந்தேகமில்லை. மனிதனுடைய குறுகிய நாட்கள் முடிவிற்கு வரும். தொலைந்து போன மனிதன் மீது நியாய தீர்ப்பு வரும். இருந்த போதிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வார். அப்பொழுது நாம் இந்த பூமியிலே எவற்றையெல்லாம் சகித்தோமோ அது எல்லாம் ஆசீர்வாதமாக வருகிறதை காண முடியும். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மாணவன் பள்ளியிலே விடுதியிலே தங்கி படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பாடங்கள் கடினமானதாக இருந்தது. வீட்டு ஞாபகமும் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. ஆகவே அவன் தன்னுடைய வீட்டிற்கு இவ்வாறு ஒரு கடிதம் எழுதினான். அப்பா, இங்கே எனக்கு கடினமாக உள்ளது. பாடமும் கணிதமும் மிக கடினமாக உள்ளது. விடுதியிலே மிகவும் கண்டிப்புடன் நடத்துகிறார்கள். நான் வீடு வர விரும்புகிறேன் என்று எழுதினான். ஆனால் அவனுடைய அப்பா மிகவும் கடினமான வார்த்தைகளினாலே திரும்ப இவ்வாறு எழுதினார். மகனே, நீ அங்கேயே தங்கியிருந்து கடினமாக உழை. நீ கடினமாக உழைத்தால்தான் முன்னேற முடியும். வீட்டிற்கு வராதே என்று எழுதினார். இதை பார்த்தவுடன் அந்த சிறுவன் இவ்வாறு எண்ணினான். என்னை என் தந்தைக்கு பிடிக்கவே இல்லை. நான் இங்கே பாடுபடுவது அவருக்கு தெரியவில்லை. இங்கேயே இப்படியே நான் வேதனைப்பட்டு அழிந்துவிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் என்று எண்ணினான். நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து, நீ கீழே பூமியிலே கல்லூரி போன்ற வாழ்க்கையிலே தங்கியிரு. நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னையும் அந்த இடத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். இந்த ஒரு காரியத்தை நாம் மனதிலே கொண்டவர்களாக செப்பனியாவின் இந்த இறுதி பகுதிக்குள்ளே செல்வோமாக. செப்பனியா 3:9 பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமுனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன். தேவன் இதை வெகு தொலைவிலான நோக்கமாக கொண்டுள்ளார். இது தேவனுடைய இறையியல் நோக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இதை இந்த பகுதி முழுவதிலேயும் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது வெளிச்சத்திலே இருக்கிறோம். நாம் நியாய தீர்ப்பாகிய அந்தகாரத்திலே இப்பொழுது இல்லை. இருளிலே ஆரம்பித்த அந்த கர்த்தருடைய நாளில் இல்லை. சூரியன் இப்பொழுது எழும்பிவிட்டது. மனித சமுதாயத்தின் மீது வெளிச்சம் வீச ஆரம்பித்துவிட்டது. நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் எபிரேய பாஷையை பேசப்போகிறார்கள் என்று அர்த்தமல்ல. அநேகர் இவ்விதமாகத்தான் நினைக்கிறார்கள். அல்லது மற்றொரு அறியாத மொழியை அவர்கள் பேசும்படி வைப்பார் என்பதும் இதன் பொருள் அல்ல. அல்லது சுத்தமான தமிழ் மொழியை அவர்கள் பேசுவார்கள் என்றும் தேவன் சொல்லவில்லை. சுத்தமான பாஷை என்று சொல்லும்பொழுது அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார்? அந்த பாஷை சுத்தமானதாக இருக்கும். அதாவது அதிலே தேவ தூஷணம் காண முடியாது. தாறுமாறான அசுத்தமான வார்த்தைகள் அதில் இருக்காது. வெறுப்பூட்டுகிற ஒன்றும் அதில் இருப்பதில்லை. மொழியானது மிகவும் சுத்தமானதாக காணப்படும். இது மட்டுமல்ல, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என்று வாசிக்கிறோம். அந்நாளிலே தேவனுக்கு எதிரான கலகம் இருப்பதில்லை. பரலோகத்திலே மிகவும் அருமையானவர்கள் நம் அருகிலே இருப்பார்கள். உண்மையிலே அது மிகவும் மகிமையான ஒரு இடமாயிருக்கும். அங்கே நமக்கு சிறந்த அயலகத்தார் உண்டு. நாம் ஒருமனப்பட்டு தேவனுக்கு அங்கே ஆராதனை செய்வோம். அருமையானவர்களே, இன்று உங்களுடைய ஆராதனையிலே ஒருமனப்பாடு உண்டா? கர்த்தருடைய நாமத்தை எவ்வாறு தொழுது கொள்கிறீர்கள்? உங்கள் சிந்தனையை சிதற விட்டுவிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பாடல் பாடும்பொழுது கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்துடன் பாடி தேவனை ஆராதிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். தேவனிடம் உங்களை அர்ப்பணித்தவர்களாக அர்த்தத்தை உணர்ந்து ஆராதனை செய்யுங்கள். அதுவே அவருக்கு பிரியமானது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29.